வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆசிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கூர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் எப்போதும் போரில் ஈடுபட்டு கொண்டே இருந்தனர். சுக்ராச்சாரியார் அசுரர்களின் குருவாக இருந்தார். அசுரர்களை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க அவர் தனது தெய்வீக சக்திகளை பயன்படுத்தினார். ஆனால் தேவர்களுக்கு இந்த வகையான உதவி தேவைப்படவோ இருக்கவோ இல்லை. ஆனால் தேவர்களின் அரசனான இந்திரன் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்டான். ஆதலால் இந்திரனும் தேவர்களும் தங்கள் அழிவில்லாத தன்மை, தெய்வீகம் மற்றும் செல்வம் என்பவற்றை இழந்தனர். இந்திரன் மற்ற தேவர்களுடன் விஷ்ணு பகவானை ஆலோசனைக்காக அணுகினான். விஷ்ணு பகவான் அவர்கள் இழந்ததை மீண்டும் பெறுவதற்கான ஒரே வழி பாற்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை பருகுவது மட்டுமே என்று கூறினார். இது அவர்களை அழிவில்லாதவர்களாக ஆக்குவதோடு இழந்த வலிமை, தெய்வீகம் மற்றும் செல்வம் என்பவற்றை மீட்டுக் கொடுக்கவும் உதவும் என்றார். அவர்களின் வலிமையை அவர்கள் இழந்ததன் காரணமாக இதை அடைய அவர்களின் அரை சகோதரர்களான அசுரர்களின் உதவியும் தேவை என்று விஷ்ணு பகவான் பரிந்துரைத்தார். அவரது ஆலோசனையை பின்பற்றி இந்திரன் உதவிக்காக அசுரர்களை அணுகினான். கலந்துரையாடல்களுக்கு பிறகு அசுரர்களின் மன்னர் பாலி தேவர்களுடன் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அதிலிருந்து பெறுவதை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் பாற்கடலை கடைவது எளிதான காரியமாக இருக்கப் போவதில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய மத்தும் மிகவும் வலுவான கயிறும் தேவைப்பட்டன. பகவான் விஷ்ணு அறிவுறுத்தியபடி அவர்கள் மத்தாக இருக்க மந்திர மலையின் உதவியையும், கயிறாக இருக்க பாம்புகளின் தலைவனான வாசுகியின் உதவியையும் நாடினார்கள். மந்திர மலையும் வாசுகியும் அவர்களின் வேண்டுகோளுக்கு செவிமடுத்து உதவுவதற்கு ஒப்புக்கொண்டன. மந்திர மலையை கடலுக்கு கொண்டு வருவது கடினமான பணியாக மாறியது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கூட மலையின் எடையை தாங்க முடியவில்லை. அவர்கள் சோர்வடைந்து மலையை நழுவ விட்டார்கள். மந்திரமலை ஒரு பாரிய இடியுடன் பூமியில் விழுந்தது. அதன் கீழே அகப்பட்ட அனைத்தையும் நெசித்து கொன்றது. உடனே விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடன் மீது ஏறி பறந்து அவர்களை மீட்க வந்தார். அவர் மந்திர மலையை கருடனில் வைத்து கடலை நோக்கி பறந்து பாற்கடலின் நடுவில் வைத்தார். பகவான் விஷ்ணு பரிந்துரைத்தபடி தேவர்கள் வாசுகியின் தலையை பிடித்தார்கள். அசுரர்கள் வாளை பிடிக்க மறுத்து தலையை பிடிக்க கோரினர். அவர்கள் பக்கங்களை மாற்றினர். இவை அனைத்தும் விஷ்ணு பகவானின் திட்டத்தின்படி நடந்து கொண்டிருந்தது. பாற்கடலை கடையும் பணி தொடங்கியது. அசுரர்கள் வாசுகியின் தலையை பிடித்து கொள்ள, தேவர்கள் வாலை பிடித்து கொண்டு மாறி மாறி முன்னும் பின்னுமாக இழுத்து பாற்கடலை கடையத் தொடங்கினர். வாசுகியின் வாயிலிருந்து வெளியேறிய விஷமானது அசுரர்களை தாக்கியது. இருந்தபோதிலும் தேவர்களும் அசுரர்களும் பாம்பின் உடலை இழுத்து மலையை சுழற்றி பாற்கடலை தொடர்ந்து கடைந்தனர். அவர்கள் கடைதலை தொடர மந்தர மலை பாற்கடலில் மூழ்கத் தொடங்கியது. விஷ்ணு பகவான் ஒரு ஆமை, அதாவது கூர்ம வடிவத்தை எடுத்துக்கொண்டு மந்தர மலையை சீராக வைத்திருக்க அதை தாங்கி பிடித்தார். தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்ற இது அவர் எடுத்த கூர்ம அவதாரமாகும். அவர் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அவர்களின் பணியை தொடர ஊக்கமளித்தார். கடைதலின் காரணமாக வாசுகி மிகுந்த வேதனையில் இருந்தது. தன்னை அறியாமலே ஹலாஹல என்று அழைக்கப்படும் மிகவும் கொடிய விஷம் அதன் வாயிலிருந்து வரத் தொடங்கியது. எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய அவ்விஷம் முழு பிரபஞ்சத்தினையும் அச்சுறுத்தியது. பகவான் விஷ்ணுவின் அறிவுறுத்தலின்படி தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் வல்லவரும் அனைத்து விஷங்களையும் நீக்குபவருமான சிவபிரானை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். அன்பின் வடிவமான சிவபெருமான் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் அழைப்பை கேட்டு வந்து விஷம் பாற்கடல் முழுவதும் பரவுவதைக் கண்டார். தேவர்களும் அசுரர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவர் தனது இரு கைகளால் அந்த ஹலாகல விஷத்தை அள்ளி ஒரே முடரில் விழுங்கினார். அவர் அருகில் நின்ற பார்வதி தேவி விஷம் சிவபிரானை எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் அவரை இழக்கும் எண்ணத்தினால் பயந்து அவர் விஷத்தை விழுங்கிக் கொண்டிருந்த போது சிவபெருமானது கழுத்தை நெசித்து அந்த விஷம் அவரது உடலில் கீழே இறங்காதிருப்பதை உறுதி செய்தாள். பார்வதியின் செய்கையால் அவ்விஷம் கீழே போகாமல் அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. இதனால் சிவனின் கழுத்தின் நிறம் நீலமாக மாறியது. இதன் காரணமாக சிவபிரான் நீலகண்டர் என்ற பெயரை பெற்றார். அதாவது நீல தொண்டையை உடையவர் என்று பொருள். ஹலாகல விஷத்தின் ஆபத்து கடந்ததும் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடலை கடையத் தொடங்கினர். அவர்கள் தொடர்ந்து கடையக் கடைய பல தெய்வீக பொருள்கள் வெளியே வந்தன. காமதேனு, தேவைகளை நிறைவேற்றும் பசு முனிவர்களுக்கு வழங்கப்பட்டது. உச்சைஸ்ரவ, வெள்ளை குதிரை அசுரமன்னர் பாலிக்கு வழங்கப்பட்டது. ஐராவதம், வெள்ளை யானை தேவர்களின் மன்னன் இந்திரனுக்கு வழங்கப்பட்டது. கௌஸ்துபமணி, ஒரு அரிய வைரம் விஷ்ணுவின் மார்பில் வைக்கப்பட்டது. கல்ப விருட்சம், ஆசைகளை நிறைவேற்றும் மரம் தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டது. சுர அல்லது வருணி என்று அழைக்கப்படும் மதுவின் தெய்வம் அசுரர்களின் சாம்ராஜ்யத்திற்கு அனுப்பப்பட்டது. நிகழ்வு நிறைவடைய முன்னர் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி தோன்றினார். அவருடைய ஒளிர்வு மின்னலை விட பிரகாசமாக நான்கு திசைகளையும் ஒளிரச் செய்தது. அவர் கையில் ஒரு மாலையை பிடித்து கொண்டிருந்தார். அவர் தனக்கு தகுதியான பொருத்தமான ஒருவரை வாழ்க்கை துணையாக தேடினார். அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒருவரையொருவர் முந்தி தள்ளி போட்டியிட்டனர். ஆனால் அவரது கண் விஷ்ணு பகவானின் மீதே பட்டது. விஷ்ணு பகவானோ தன் பணியில் முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். விஷ்ணு பகவான் தன்னை கவனிக்கவில்லை என்று லக்ஷ்மி தேவி சற்று கவலையடைந்தார். இதை உணர்ந்த விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி முன் தோன்றினார். தேவி லக்ஷ்மி தன்னை அவரது மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி மாலை அணிவித்தார். விஷ்ணு பகவானும் அவரது மாலையை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ஒன்றிணைந்த போது மூன்று உலகங்களும் பரவசத்தில் மூழ்கின. அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தின் பின்னர் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை தொடர்ந்து கடைந்தனர். இறுதியாக விஷ்ணு பகவானின் சுரூபமான தன்வந்த்ரி என்ற தெய்வீக மருத்துவர் அவரது திறமை மிக்க கைகளில் அமிர்த பாத்திரத்துடன் தோன்றினார். அசுரர்கள் அமிர்தம் அனைத்தையும் தாங்களே குடிக்க ஆரம்பத்திலிருந்தே இருந்த தந்திரமான திட்டத்தை நிறைவேற்ற முயன்றனர். அவர்கள் துர்வாசரின் சாபத்தால் பலவீனமடைந்து பலம் குறைந்திருந்த தேவர்களை தள்ளி வென்று அமிர்த பாத்திரத்தை பறித்தார்கள். நிலைமையை கண்ட விஷ்ணு பகவான் மோகினி என்று அழைக்கப்படும் சொர்க்கத்தின் தேவதைகளில் அதி அழகானவளாக மாறினார். மோக என்றால் மாயை. அவளால் முற்றிலும் திசை திருப்பப்பட்ட அசுரர்களை மோகினி வசீகரித்தாள். அவ்வேளியை பயன்படுத்தி அவள் அமிர்தத்தை எடுத்து அதை தேவர்களுக்கு விநியோகித்தாள். இந்திரனும் தேவர்களும் அமிர்தத்தை பெற்று உண்டு மீண்டும் தங்கள் வலிமை, தெய்வீகம் மற்றும் செல்வம் என்பவற்றை பெற்றனர். அதன்பின் மூன்று உலகங்களும் மீண்டும் பிரகாசமும் சமநிலையும் நிறைந்தன. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பாவா நமோ நமஹா.